இந்த பாட்டில் வர மாதிரி இங்கிலீஷில் ரொம்ப நல்லா வரும். When I survey the wondrous cross, இயேசுடைய சிலுவையை நம்ம நினைச்சு பார்க்குற ஒரு காட்சி. When I survey the wondrous cross, மகிமையின் ராஜா அங்கே மறிச்சாரு. அதை நினைக்கும் போது, When I survey the wondrous cross on which the Prince of Glory died, என்னுடைய என்னையே எனக்கு ரொம்ப கேவலமாக தெரியுது, என்னையே நான் அருவறுத்துக்கிறேன், உலகத்தின் மகிமையெல்லாம் அருவறுத்துக்கிறேன் அப்படின்னு வருது நமக்கு. அந்த சிலுவை காட்சியை நம்ம கொஞ்ச நேரம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இயேசு வந்து அந்த சிலுவையில் இருக்கும்போது ஏழு காரியத்தை சொன்னார் அப்படின்னு பொதுவாக அதை பற்றி பிரசங்கம் பண்ணுவாங்க. நான் என்ன நினச்சிருக்கேன்னா, இன்னுமே நம்ம வர கம்யூனியன் வாரங்களில் அது ஒரு ஒரு காரியத்தையாக நம்ம பார்த்து தியானிப்போம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். இன்றைக்கி படித்த வசனங்களில் பேதுரு சொன்ன மாதிரி, நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நம்ம நல்லது செய்கிறதுனால மனுஷனுடைய வாயை அடக்கிறது தேவனுடைய சித்தமாக இருக்கு. அது முன்னுதாரணமாக எங்கே பார்க்க முடியும் தெரியுமா? இயேசுகிட்ட தான் பார்க்க முடியும். எல்லாத்துக்கும் முன்னுதாரண புருஷன். ஏன்? அவர் வந்து பரிசுத்த தேவன், நிஷ்கலங்க புருஷன். ஒரு தவறும் அவர் செய்யலை. எந்த தவறும் யாருமே எந்த மனுஷனும் கண்டுபிடிக்கல. யோசிச்சு பாருங்களேன், இது வரைக்கும் அப்படி யாருமே இருந்ததில்லை. பரிபூர்ணமாக சுத்தமாக ஒரு தவறும் செய்யாத அவரை போய் ஒரு ராத்திரியில் அந்த ராத்திரியில் வந்து அந்நியாயமாக அயோக்கியத்தனமாக வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி ராவோடு ராவா அந்த சனித்திரிய சங்கம் வச்சு அவர் அந்நியாயமாக குற்றப்பள்ளியை சுமத்தி அவர் எந்த தப்பும் பண்ணல, நிரூபிக்க முடியல. எந்த கோர்ட்லேயும் நிற்காத அவங்களுடைய சாட்சி, அந்நியாயமாக அவர் மேலே குற்றப்பழி சுமத்தி ரோமர் கவர்மெண்ட் கிட்ட பிலாத்துக்கிட்ட எடுத்துகிட்டு போனாங்க. அந்த பிலாத்தை எப்படியோ பிளாக்மெயில் பண்ணி அவரை எப்படியோ சிலுவையை, அந்த பிலாத்தை அவரை காப்பாற்றலான்னு என்னென்னவோ பண்ணி பார்த்தான் பாருங்களேன். பயங்கரமாக அவரை எப்படியாவது காப்பாற்றணும், அவன் தப்பிச்சுக்கணும், அவன் மனசாட்சி குத்துது. அவன் என்ன பண்ணுறான், அவரை நல்லா போட்டு வாரில் அடிங்கன்றான். வாரில் அவங்க சோல்ஜர்ஸ் அடித்தாங்கன்னா உடம்பே பயங்கரமாக சின்ன பின்னமாக அடித்தாங்க. உடம்பெல்லாம் சதையெல்லாம் ஒழுகிற மாதிரி பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு அவரை கூட்டு போய் காமெடி, ஒரே காமெடி பண்ணுறாங்க. என்ன காமெடி? போய் அவருக்கு ஒரு தலையில் முள்முடி, ராஜா இல்லையா இவர், பெரிய ராஜான்னு சொல்லி அவருக்கு முள்முடி வைக்கிறாங்க. அவருக்கு ஒரு குச்சி கொடுக்குறாங்க, ராஜாவுக்கு கத்தி கையில் இருக்கணும் இல்லை, குச்சி கொடுக்குறாங்க. அவருக்கு மரியாதை புகழணும் இல்லை அவரேன்னு சொல்லி அவர் முகத்தில் காரிய துப்புறாங்க. அவர் பயங்கரமாக அடிக்கிறாங்க. அப்புறம் அவரை கூப்பிட்டு வந்து பிலாத்து அவர் எப்படியாவது, ஐயோ பாவம், முக்கால் மனுஷன் செத்துட்டான்னு விட்டுருவாங்கன்னு நினச்சி போய் நடுங்கிக்கிட்டு நிற்கிறாரு. சதையெல்லாம் ஒழுது, ரத்தம்லாம் ஒழுது. ஸ்டேஜில் நிற்க வச்சு, இதோ இந்த மனுஷனை பாருங்கள் அப்படின்னு எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க, அவரை பார்த்து அவரை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் அப்படின்றாங்க. இந்த பிள்ளாத்து என்ன பண்ணுறாரு, கவர்மெண்ட் இல்லை செய்யணும் இல்லை நியாயத்தை இல்லை, அவன் கோலை நான் கை கழுவிட்டு, சரி அவங்க விஷயத்தின் படியே செய்யும், ஒரு தப்பும் பண்ணல, நிரூபிக்க இந்த மனுஷனில் எந்த குற்றமும் நான் காணேன்னு சொன்னாங்க. ஆனால் அவர் அநியாயமாக சிலுவைக்கு அனுப்பிட்டாங்க. அந்த சிலுவையை அந்த பாரத்தை தூக்கிட்டு வழியில் நடந்து வர்றாரு அவர். அதை தூக்க கூட அவரால் முடியல. வா, எவ்வளோ கஷ்டம் அவருக்கு இருந்திருக்கணும். அவர் முதலே அடித்து பயங்கரமாக அநியாயம் தூக்கி அவர் அடித்து சிறேனே பட்டினத்தான் சீமோனுக்கு அதை வச்சு கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து சிலுவை கிட்டே வராங்க. கொல்கத்தா மலை, கல்வாரி மலையில் ஏறி வந்த உடனே அந்த சிலுவையை வந்து அங்கே ஒரு பெரிய காமெடி பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும். அதெல்லாம் ரியலுங்க நடந்தது. நம்மலாம் நினைக்கிறோம் எப்படி இருக்கும், அவருக்கு என்ன வழி இருந்திருக்கோம், மனுஷன் கத்துறாரு அவர் வேதனையில் தாங்க முடியாமல். சிலுவை கூட்டு வந்து அவர் பண்ணது பாருங்களேன், சிலுவையை நிற்க வைக்கிறாங்க. சிலுவையை நிற்க வச்சு அங்கே ஒரு போர்டை போடுறாங்க முதல்ல. ஏன்னா ராஜா, ராஜாதி ராஜனே ஒரு பேர் போடணும் இல்லையா, யூதர்களுடைய ராஜா, ஒரு கேலி பேர், யூதர்களுடைய ராஜா அப்படின்னு பேர் வச்சுட்டு இவருக்கு சிலுவைக்கு மந்திரிங்க வேணும் இல்லையா, ராஜாவை சிங்காசனத்தில் ஏற்றணும்னா ரெண்டு மினிஸ்டர்ஸ் வேணும் அவங்க பக்கத்தில். அதனால இந்த பக்கம் ஒரு பெரிய உலக சாதனைப்பட்ட மினிஸ்டரு, இந்த பக்கம் ஒரு மினிஸ்டரை சிலுவையில் அறையிறாங்க. ரெண்டு அயோக்கியமான திருடனுங்க, கொலகாரனுங்க அவங்க ரெண்டு பேர். ஏன்னா ராஜாவை நடுவில் தான் வைக்கணும், உட்கார வைக்கணும். அதனால இந்த ரெண்டு பக்கங்களும் பயங்கர கொலகாரங்க, திருடங்களை அறிஞ்சு அவரை நடுவில் சிலுவையில் அறையிறாங்க. எப்படி இருக்கும், அவர் ஆணியில் ரெண்டு ஆணியில் குத்தி, அந்த ஆணியில் குத்துறதுக்கு முன்னாடி அவருக்கு கொஞ்சம் மருந்து கொடுக்க பார்க்குறாங்க. ஏன் அந்த மருந்து குடித்தாருன்னா அவர் மைண்டு, ஏன்னா ஒரு அந்த மாதிரி சிலுவையில் அறையும் போது ஒரு டார்ச்சர், ஒரு 10 மனுஷன் பலம் ஒருத்தனுக்கு வந்துடும், அவங்களை அடக்கவே முடியாது. அந்த வலி வந்துடுமேனு சொல்லி எத்தனை பேர் இருந்தாலும் தள்ளிட்டு போயிடுவாங்க. அவ்வளோ டார்ச்சர் அது. அது அவர் தாங்கிறதுக்கு கொஞ்சம் உதவியாக, இவங்களுக்கு கொஞ்சம் வசதியாக சீக்கிரம் அடிச்சுட்டு போயிடலாமேனு அந்த மயக்க மருந்து மாதிரி கொடுக்குறாங்க. அதையும் அவர் வாங்கிக்கிற வாங்கிட்டு அவர் பிடிச்சி சிலுவையில் அறையிறாங்க. ஆணி ரெண்டு கையில் ஆணி குத்துறாங்க. ரத்தமாக உழுவுது, நரம்பா வலி, காலில் குத்தி ஒன்று ஒழுகிற மாதிரி அங்கே சிலுவையில் நிற்கிறார். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அவர் அங்கே சிலுவை காட்சி காண்கையில் அந்த பாட்டில் வர மாதிரி நம்ம பார்க்கணுங்க. நம்ம மனது கண்களுக்கு முன்பாக அவர் தொங்குறாரு, வேதனையில் தொங்குறாரு, உஷ்ணத்தில் தொங்குறாரு, வேதனை ரத்தமாக ஒழுவுது. ஒரு தவறும் செய்யாத ஆட்டுக்குட்டி. அவர் அந்த மாதிரி தொங்கும் போது யோசிச்சு பாருங்க, அதுக்கு முன்னாடி விட்டாங்களா அதோடு இல்லைங்க, ஐயோ என்ன பண்றீங்க. அங்கே ஒரே கூட்டம், பஸ்கா பண்டிகைன்னு ஒரே கூட்டம், எல்லாரும் என்ன பண்றாங்க, தலையை துலுக்கி அவருக்கு முன்னாடி வந்து இப்படி இப்படி பண்ணி ஊரெல்லாம் காப்பாத்தினவனே, ஆலயத்தை 5-3 நாளில் அடிச்சுட்டு திருப்பி கட்டுறன்றவனேன்னு தலையை துலுக்க என்ன எப்படி இருந்திருக்கும் அவர் பாக்குறாரு. அங்க எப்படி இருந்திருக்கும், நமக்கு கேவலப்படுத்தினா விடுவோமா, கேலி பண்றாங்க அவரு, தலையை துளுக்கி ஆலயத்தெல்லாம் கட்டுறவனே, எங்க உன்னைய நீ காப்பாத்திக்கன்னு உருளகிறவங்க எல்லாம் வர்றவங்க எல்லாம் செய்யறாங்க. ஒருத்தரும் பரிதாகப்பட்ட அவரை பார்க்கல, உருளகிறவங்க எல்லாம். அதே மாதிரி அந்த பிரதான ஆசாரியர்கள் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு, அந்த தலைவருங்க சேர்ந்துக்கிட்டு என்ன பண்றாங்க, அவர் இன்னும் கேலி பண்றாங்க. மற்றவர்களை காப்பாத்திட்டார் பெருசா, ரோமர்கிட்ட இருந்து இவர் கேலி பண்றாங்க. மத்தவங்களை காப்பாத்தினேன்னு சொல்லல, எவ்வளவு காப்பாத்தின பாரு, ரோமர்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்து, மத்தவங்களை காப்பாத்து, உன்ன காப்பாத்திக்கப்பா ரோமர்கிட்ட இருந்து இப்ப பாக்கலாம் அப்படின்னு இன்சல்ட், பயங்கர இன்சல்ட், அவர் குத்துற மாதிரி இன்சல்ட். அது பத்தாதுன்னு அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் என்ன பண்றாங்க, அவங்களும் கேலி பண்றாங்க. அங்க வந்து திருப்பியும் வைன் கொடுக்குறாங்க. இது கொடுத்தது நல்லதுக்கு, அவங்களுக்கு அவருக்கு யூஸ் அவுட் ஒன்று இல்லை. எது தெரியுமா கொடுக்குறாங்க, ராஜானா வைன் கொடுக்கணும் இல்லையா, ராஜாக்கு அப்படியே கப் எடுத்துட்டு வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு கே காமெடி பண்றாங்க. அவருக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவரு. அது பத்தாதுன்னு பக்கத்துல வேதனை அனுபவிக்கிற அயோக்கிய திருடனுங்க, அவனுங்க அவரை கேலி பண்றாங்க. நீ கிறிஸ்துவா, கிறிஸ்து நான் உன்னைய காப்பாத்திக்க, நீ எங்களை காப்பாத்திக்கிறதான்னு கேலி பண்றாங்க. இதை விட உச்ச கட்டத்துல பனித குலம் செஞ்ச பாவம் என்னவா இருக்க முடியும். இவர் யாருங்க, இவர் தேவகுமாரன், பரிசுத்த தேவகுமாரன், மனுஷ குலத்தை காப்பாத்தணும்னு அவதார புருஷனாக வந்தவர். ஹோலி காட், அவருடைய கண்ணியம் எவ்வளவு பெருசு. இதை விட ஒரு பரிசுத்த குலைச்சல் வேற என்ன இருக்க முடியும், யாருக்கு என்ன செய்யறது, இதை விட என்னங்க செய்ய முடியும். பாவம் உச்சகட்டத்துக்கு போச்சுன்னா அங்கதாங்க போச்சு. மனுஷகுணம் எவ்வளவு மோசம்னு தெரிஞ்சிச்சுன்னா அங்கதாங்க தெரிஞ்சிச்சு. எவ்வளவு மோசம், ஐயோ பாவத்தின் அகோரம். இதை விட பரிசுத்த குலைச்சல் இருக்க முடியுமா, பிரம்மாண்டமான விதத்துல தூஷணங்க அது. அப்போ அவரையா போய் அப்படி பண்றது, இவரையா போய் அப்படி பண்றது. கடவுள் வந்து அதை விட கடவுளை கோபப்படுத்துறதுக்கு வேற வழி இருக்க முடியுமா, யோசிச்சுப்பாங்க. தன்னுடைய நேச குமாரன், நித்தியத்துல திரியேகமா தன்னோடு இருந்த குமாரனை போய் இப்படி பண்றாங்கன்னா, கடவுள் அதை விட கடவுளை அஃபெண்ட் எப்படிங்க பண்ண முடியும், அதை விட கடவுளை எப்படிங்க கோபப்படுத்த முடியும். கடவுள் தன்னுடைய பொறுமையெல்லாம் இழந்து கோபாக்கினை வெடிச்சு பாவிகள் மேல உலகத்தின் மேல ஊத்தணும்னா அந்த டைம்ல தான் ஊத்தி இருக்கணும். அவருடைய கோபம் இறங்கி வந்து மனுஷர்களை பட்சித்து போட்டிருக்குன்னு அதான் டைம். இதை விட ஒரு டைம் இல்லை. இதை விட மனுஷங்க பெரிய பாவத்தை செஞ்சிடவே முடியாது. உச்சகட்டத்தை ஏறிட்டாங்க மனுஷ குலம், அழிச்சிருக்கணும் உலகத்தையே. அந்த நேரத்துல வந்துச்சு நியாய தீர்ப்பு, உடனே வந்துச்சு. வந்து யார் மேல வந்துச்சு, அந்த பாவிகள் மேல வருவதற்கு முன் பதிலாக அந்த பாவிகளுக்காக சுமந்திருக்கிற அவர் மேல வந்துச்சுங்க நியாய தீர்ப்பு. 3 மணி நேரம் இருள் அவர் மேல வந்துச்சு. என்ன ஒரு விந்தையில விந்த, ஒரு ஆச்சரியத்துல வினாய் சர்வேத ஒன்றஸ் கிராஸ். அந்த பாவிகளை அழிச்சிருக்கணும் கடவுள், அந்த பாவிகளுக்கு தண்டனை அனுபவிக்கிற இவர் மேல தண்டனை வருது. கோபம் கடவுள் இது வரைக்கும் காமிக்காத நரகாதி நரக தண்டனைகளை 3 மணி நேரம் இருளாக்கி அந்த வேதனை யாருமே பார்க்க கூடாதுன்னு 3 சன்னெல்லாம் மறைச்சிட்டார். அவர் பட்ட துடிப்பு இது வரைக்கும் யாரும் பார்த்தது இல்லைங்க. என்ன வேதனை, கோபம் அவர் மேல, தன்குமாரன் மேல வந்துச்சு. என்ன மாதிரி கடவுள் இவர், யோசிச்சு பாருங்களேன். இதுக்கெல்லாம் அவர் செஞ்ச பதில் என்ன, இந்த மனுஷங்களை என்ன பார்த்து அந்த நேரத்தில் அவர் என்ன சொன்னாருன்னா பாருங்களேன். லூக்கா 23 என்ன போட்டிருக்கு, லூக்கா 23:34. இதெல்லாம் நடந்த பிறகு இந்த பாவிகளுக்கு என்ன செஞ்சார் அந்த தேவகுமார், இந்த பரிசுத்த குலைச்சல ஒப்பில்லாத அநீதிய ஒப்பு உயர்வில்லாத பாவத்தை கண்ணிய ஈன்மைய பரிசுத்த குலைச்சல அனுபவிக்கிற அவர், அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? அவர் கண்ணியத்தை அவர் காப்பாத்தவானா? அவருடைய கனத்தை அவர் காப்பாத்தவானா? என்ன சொல்றாரு பாருங்களேன், இதெல்லாம் நடந்து அப்பொழுது, இங்கிலீஷ்ல 34 பாருங்களேன், 23:34 லூக்கா, அப்பொழுது எப்பொழுது இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தங்களுக்கு செய்கிறது தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாம் செய்கிறார்கள் என்றார். வாட் கேட்கலான்னு வருது அந்த வசனத்தை பிடிச்சா. என்னங்க அவரு இப்படியா பதில் கொடுக்கிறது? இதெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு இப்படியா? பிதாவே அவர்களுக்கு மன்னியும், அவங்க செய்யறது என்னதென்று அறியா. இதா நமக்கு வாய்க்குசாம நம்ம கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிறோம், வாய்க்குசாம கம்யூனியனை வந்து சாப்பிட்டு போயிடுறோம். ஒன்று சொன்னால் சுருக்குன்னு ஏறிடுதே நமக்கு. இந்த இயேசுவையா பின்பற்றுறவங்க நம்ம, இவ்வளோ நடந்து போச்சு, அவருக்கு இவ்வளோ அவமானம் நடந்து போச்சு, அவங்க செய்யறது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்ன்ற மன்னிக்கிற கருண்யம் உள்ள குணங்க அந்த தெய்வம், என்னதென்று செய்யாம தெரியாமல் செய்கிறார்களே. என்ன அவரு எவ்வளோ தான் தண்டனைய சாபத்தை விடுவிக்கணும்னா சீனாய் மலையை விட பயங்கரமான இடி முழக்கத்தை கல்வாரி மலையில அவர் கொண்டு வந்திருக்கணும். அவர் செய்யற ஜபத்தை பாருங்களேன், பாருங்க, நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷருடைய அறியாமை அடக்குவது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அவர் செஞ்சார் பாருங்க, நன்மை செஞ்ச உடனே என்ன ஆச்சு பாருங்களேன், என்ன அதனோட ரிசல்ட்டு? இவ்வளோ செஞ்சவங்களுக்கு அவர் செஞ்ச நன்மை பாருங்களேன், இ ப்ரேட் ஃபார் தெம். என்ன ஆச்சு தெரியுமா? அந்த சிலுவையின் கீழேயே ஒரு சர்ச் ஆரம்பிச்சுச்சுங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியுமா அந்த அளவுக்கு அவரை கொடுமைப்படுத்தி அவர் ஜெபம் பண்ணுறத கேட்டு அந்த சிலுவையின் கீழே ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சிருச்சு. அங்கேருந்த 100 அதிபதி என்ன சொல்கிறான், அதெல்லாம் பார்த்துட்டு இவர் மெய்யாகவே தேவகுமாரன் மாறிட்டாங்க. கடவுள் ஸ்பாட்டில் அவர் ஜெபத்தை கேட்டார். நன்மை செய்கிறதுனாலேயே அவர்கள் வாய் அடைஞ்சு போச்சு, காமெடியெல்லாம் நின்று போச்சு. இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன், ஸ்டன் ஆயிட்டாங்க. எக்ஸலண்ட்னா இதாங்க எக்ஸலண்ட், இப்படி தாங்க வாழணும் நம்ம. ஸ்டன் ஆகி போயிட்டாங்க. மத்தேயுல போட்டிருக்கு, மத்தேயு 27:54 போட்டிருக்கு, அங்க நின்று எல்லா காவல்காரரும் சொன்னாங்களாம் இவர் மெய்யாகவே தேவகுமாரன். யோசிச்சு பாருங்க, அவங்க எல்லாம் சர்ச்சில் வந்து சேர்ந்திருப்பாங்க, எல்லாரும் மனம் திரும்பிட்டாங்க. உடனே ஸ்பாட்ல அந்த ஜபத்தை கேட்டு தன்னோடு சிலுவையில் அறையப்பட்டு இவ்வளோ நேரம் கேலி பண்ணிக்கிட்டு இருந்தார் ரெண்டு திருடன்ல ஒருத்தன் என்ன கேட்குறான், மாறிட்டான். உடனே அந்த ஜபத்தை கேட்டு இவர் சாதாரணப்பட்டவர் அல்லப்பா, இந்த நிலையில எப்படி கேட்குறாருன்னு, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வரும்போது என்னை நினைத்தருளும் அப்படின்னு அவன் கேட்குறான். அங்கே இருந்த பிரதான ஆசாரியர்கள் சில பேர் கன்வெர்ட் ஆனாங்கன்னு Acts 7 போட்டிருக்கு. அங்கே ஆச்சு கன்வர்ஷன். அதுக்கப்புறம் அவர் உயிர் தள்ளுற நாட்கள்ல எத்தனை பேர் கன்வெர்ட் ஆனாங்க, அதுக்கப்புறம் 3000 பேர், அதுக்கப்புறம் 10,000 பேர், அதுக்கப்புறம் உலகம் முழுவதமா எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். அவர் நன்மை செய்கிறதுனாலேயே புத்தியின மனுஷனுடைய அந்நியாயத்தை அடக்குனாருங்க. அந்த மாதிரி நம்ம வாழ்வதற்கு என்ன முருதாதாரண புருஷன் பாருங்களேன், அவரை பின்பற்றோம் நாம. அவர் தான் நம்மளுக்கு முன்மாதிரி. அந்த சிலுவை காட்சி அந்த நேரத்துல நினைச்சு அதுவரே உங்க மாதிரி வாழ்றதுக்கு சொல்லிக் கொடு, உன் பேரை சுமக்கிறேன், உன் கம்யூனியனை வந்து எடுத்துக்கிறேன். ஐயோ நான் கொஞ்சம் கூட உன்ன மாதிரி இல்லையே, எவ்வளோ மாம்ச இச்சைகள் அகம்பாவம் பெருமை அகங்காரம் இதெல்லாம் யாருங்க ஆண்டவரை மாத்துறது, என்னை விடுதலை படுத்துங்க சாமி, எனக்கு விடுதலை கொடுங்க, உன் மாதிரி வாழ்றதுக்கு விடுதலை கொடுங்க. அவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணுங்க.